புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்டம் வெள்ளாளவிடுதி கணேஷ் நர்சரியின் உரிமையாளர் திரு எஸ் செல்வகணேஷ் அவர்கள் மரப்பயிர்கள் வளர்ப்பும் பராமரிப்பும் குறித்து பல தகவல்களை வழங்க உள்ளார். நேயர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் செல்வகணேஷ். நாங்கள் வந்து ஒரு கடந்த 44 வருடமாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டிம்பர் மரப்பயிர்கள், அதாவது வந்து மரம் சார்ந்த விவசாயம் பண்ணுறாங்கல்ல, அந்த அதுக்கு மாதிரியான செடிகளை வந்து நாங்கள் உற்பத்தி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அதில் வந்து இப்போ மரங்கள்லே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அவன்யூட்ரின்னு சொல்லுவாங்க, அதாவது நிழல் தரும் மரங்கள் சொல்லுவாங்க, அது தனி கேட்டகரி. இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு வந்து வளர்ந்து ஃபியூச்சரில் உங்களுக்கு பெரிய இன்கம் கொடுக்க வேண்டிய அந்த மாதிரி மரங்களும் நம்ம வந்து நிறைய பண்ணியிருக்கோம்.
நீங்கள் வளர்க்குறதுக்கு என்னென்ன மாதிரியான மரங்களை தேர்வு செய்யறீங்க சார்?
விவசாயிகளுக்கு வந்து நல்ல பலன் தரக்கூடிய மரங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 8 வகையான மரங்கள் இருக்கு. எவர்கிரீன் எப்பயுமே லைஃப் லாங் வந்து உங்களுக்கு வந்து நல்லா கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேக்கு, சந்தனம், வேங்கை, ரோஸ்வுட், மகாகனி, ஆப்பிரிக்கன் மகாகனி, கருங்காலி, இது மாதிரி ஒரு 8-9 வகையான மரக்கன்றுகள் பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு தேவைகள். அதுல வந்து ஹை ரிஸ்க் எடுத்து வளர்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சந்தன மரங்கள். இப்ப சந்தன மரங்கள் நார்மலாவே நம்ம வீட்டுல ஒரு 5-6 மரம் இருந்தாலுமே வந்து ஈஸியா திருட்டு போயிடும், அந்த அளவுக்கு அதுக்கும் வாண்டட் இருக்கு, அதை கொஞ்சம் பாதுகாத்து வளர்க்கணும். இதே ஆப்பிரிக்கன் மகாகனி அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து யாருமே வந்து அவ்வளவு சீக்கிரம் வெட்ட மாட்டாங்க, அது விலை குறைவா போகும், பட் வந்து உங்களுக்கு வந்து நாட்கள் ரொம்ப கம்மி. இப்ப செம்மரம் சந்தனம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மினிமம் 18-20 வளர்ந்தாங்கன்னா அதுக்கான வைரங்களே மாமாகும், அதுக்கு மேலையும் போற மண் வகையை சார்ந்ததுதான். சரிங்களா,
இந்த பழமரங்கள் அப்படின்னு சொல்றப்ப இந்த மரங்களை வளர்க்கறதுக்கு மண்ணை நம்ம எப்படி தயார் பண்றது, என்னென்ன மாதிரியான மண் வகைகள்ல என்னென்ன மாதிரியான மரங்கள் சிறப்பா செழித்து வளரும் சார்?
இப்ப நீங்க மரம் வளர்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்பர் 1 மண் பாத்தீங்கன்னா செம்மண், நல்ல வசதி உடைய வந்து எந்த மரங்களை வேணாலும் நடவுப்படலாம், அந்த மரம் தான் அந்த மரம் தான் இல்ல, நான் சொன்ன எந்த வகையான மரங்களுமே ரெடி பண்ணலாம். அதுக்கு சிறந்த உதாரணம் என்னன்னா நம்ம வந்து நர்சரியில வந்து பேக் வச்சுக்கோங்க, இப்ப நர்சரி பேக் நீங்க பாத்திருப்பீங்க, நார்மலா ஒரு சின்ன பேக் இருக்கும், அதுல அந்த பையில வந்து என்ன பண்ணிருப்போம்னா செம்மண் போட்டுதான் நம்ம வளரும். சரிங்களா, அப்ப செம்மண் வந்து அனைத்து விதமான மரங்களையும் வளர்க்க ஏத்த மரம், ஏத்த மண். இப்ப யாராச்சும் ஒருத்தர் இடம் வாங்கி நம்ம மர விவசாயம் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு செம்மண் தான். ரெண்டாவது இப்ப வந்து களிமண்ல வந்து தண்ணி வடியக்கூடிய வடிகால் வசதி கூடிய வந்து களிமண் இருந்துச்சுன்னா மேக்சிமம் வந்து ஆப்பிரிக்கன் மகாகனி, மகாகனி வெரைட்டி, கருங்காலி, வேங்கை, ரோஸ் வுட் இந்த மாதிரி போட்டுக்கலாம். வந்து அதே களிமண்ல கொஞ்சம் தண்ணி நிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து தேக்கு மரங்கள் போடவே கூடாது, தேக்கு மரங்கள் ஈஸியா அழுகி போயிடும். செம்மரங்களை கொஞ்சம் தவிர்க்கலாம், ஏன்னா வந்து களிமண்ல செம்மரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 மேல ஆயிடும் வைரம் ஃபார்ம் ஆக, எந்த அளவுக்கு வந்து காய்ச்சல்ல வந்து வளருதோ அந்த அளவுக்கு சீக்கிரம் வந்து வைரம் வரும். ஏன்னா செம்மரத்தை பொறுத்த அளவுக்கு வந்து மத்த மரங்கள் போல வந்து டிப்பர் யூஸ் கிடையாது, அது அழகு சாதன பொருட்கள், மெடிசன்ஸ் இந்த மாதிரியான இருக்கிறதுனால உள்ளார இருக்க நம்ம வாழைத்தண்டில் இருக்க வைரம் மாதிரி உள்ளார வைரமாகும், அதை மட்டும் தான் எடுப்பாங்க. அப்படி வளரணும்னா 20 மேல கொஞ்சம் வறண்ட மண்ணில் வளரும் போது கொஞ்சம் சீக்கிரம் நம்மளுக்கு வைரம் கிடைக்கும். இதே களிமண் அப்படின்னுச்சுனா கொஞ்சம் வைரம் கொஞ்சம் லேட்டாக ஃபார்ம் ஆகும். அதனால உங்களுக்கு மரப்பயிர் அப்படின்னு எடுத்துட்டாலே நம்பர் 1 மண்ணுங்கிறது வந்து உங்களுக்கு செம்மண் தான்.
இப்ப தேக்கு மரம் அப்படிங்கிறப்ப அதனுடைய வளர்ப்பு முறைகள்லாம் என்னென்ன இருக்கு, தேக்கு மரம் வந்து எத்தனை காலத்துக்கு பலன் தரும், அதனுடைய சிறப்புகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
இப்ப தேக்கு மரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவில பாத்தீங்கன்னா 2 வகையான இதுதான் இருக்கு. இப்ப தேக்கு மரம் அப்படிங்கிறது நார்மலா நம்ம சமதளங்கள்ல நம்ம ஊர் பக்கத்துல இருக்கிற மரங்கள் விதைகள் பண்ணும்போது அதை வந்து குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா 20-25 ஆயிடும். சரிங்களா, ஏன்னா அதோட தாய் மரங்கள் நம்ம ப்ராப்பரா வந்து செலக்ட் பண்ணி எடுக்க மாட்டோம், நம்ம ஊர்ல இருக்கிற கல் தேக்குன்னு சொல்லுவாங்க இல்ல நாட்டு தேக்குன்னு சொல்லுவாங்க, அதுல கிளைகள் அதிகமா வரும், அதுதான் பெரிய பிரச்சனையே. கிளைகள் வரக்கூடாது, நல்லா அழகா இருக்கணும், உடுக்கன்மையா இருக்கணும், இலைகள் நல்லா பெருசா இருக்கும், நல்ல வடிவம் கிடைக்கணும். ஒரு 15-17 வேணும்னா நம்ம நிலம்பூர் தேக்கு ஒரு வெரைட்டி இருக்கு. இந்த நிலம்பூர் தேக்கு அப்படிங்கிறது என்ன வெரைட்டினா நம்ம கேரளாவில் நிலம்பூர் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல இருந்து வர விதைகளுக்கு பேர் தான் செடிகளுக்கு பேர் தான் நிலம்பூர் தேக்குன்ற பேர். இந்த இடத்துல இருந்தா வந்து 74 நாடுகளுக்கு தேக்கு மரங்கள் வந்து போயிருக்கு, அதாவது செடிகளாகவே வந்து ஒரு 100-150 முன்னாடி பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்கள் வந்து வெளியில கொண்டு போயிருக்காங்க, அந்த அளவுக்கு சிறப்பு மிக்கது. புவிசார் குறியீடு பெற்ற தேக்கு நிலம்பூர் தேக்கு. இன்னமும் அந்த பரம்பிக்குளம் பாறையில பாத்தீங்கன்னா உள்ளார 485 வருடம் கடந்த ஒரு மரம் உயிரோட இன்னும் வந்து பெரிய மரம், ஒரு 7-8 சேர்ந்து கட்டி பிடிச்சாதான் அந்த மரத்தை கட்டி அந்த அளவுக்கு பழமையான ஒரு மரம் வந்து பரம்பிக்குளம் பாறையில நிலம்பூர் தேக்கு இருக்கு. இந்த நிலம்பூர் தேக்கு வகைகள் சேர்ந்தது வந்து ரொம்ப உறுதியாகவும் இருக்கும், மலை வேற மர வேலைப்பாடுகளுக்கு வந்து ரொம்ப உறுதியா இருக்கும், நார்மலா நம்ம சொல்ற பர்மா தேக்கை விட ரொம்ப உறுதியா இருக்கும். அதனால இந்த நிலம்பூர் தேக்கு வந்து உங்களுக்கு வந்து தேக்கு வகைகளே ரொம்ப பெஸ்ட். அப்படி இந்த நிலம்பூர் தேக்கை வந்து செலக்ட் பண்ணி நீங்க நடும்போது 15-17 வெட்டலாம். ஒரு அடி செடி இப்ப நம்ம கிட்ட இருந்து நீங்க வாங்குனீங்கன்னா குறைந்தபட்சமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 12 ஒரு வருஷத்துல 12-17 உயரம் வரையும் வளரும், அபரி விதமா வளரும். நீர் பாய்ச்சறது ரொம்ப அவசியமான ஒன்று இந்த தேக்கு வகைக்கு.
இப்ப இந்த கருங்காலி மரம் அப்படின்னு சொன்னீங்க,
அதனுடைய சிறப்புகள் என்னென்ன, எதற்கெல்லாம் இந்த கருங்காலி மரம் பயன்படுது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
இல்ல கருங்காலி மரத்தை இப்ப நம்ம சொல்லணும்னா பெரும்பாலும் எல்லாத்துக்கும் வந்து கருங்காலி மாலை, கருங்காலி இந்த மாதிரி கடை, இந்த மாதிரி விஷயங்கள் தான் எல்லாம் ஞாபகம் வரும். பட் என்னை பொறுத்தளவுக்குள்ள கருங்காலி வந்து உயிரோட ஒரு மரத்துல இருந்து வெடி அதுல ஒரு கடையை எடுத்துக்கிறதை விட உயிருள்ள மரங்களை நம்ம வீட்டு அருகில வளர்த்து அதோட பலன்கள் ரொம்ப ஜாஸ்தி. இதுதான் நம்ம முன்னோர்களும் செஞ்சாங்க. வீடு இருந்துச்சுன்னா மற்றவங்க பார்வைகள் படும்படி வைப்பாங்க. அது ஐதீகத்துக்கு பேர் போன ஒரு விஷயம். மற்றவங்க கண் திருஷ்டியில இருந்து நம்மளை காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கோவில் வந்து உங்களுக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணா அந்த கும்பத்து உள்ளார அந்த கருங்காலி கடையை வச்சுதான் பண்ணுவாங்க. அப்பதான் பிரபஞ்ச ஆற்றலை இழுத்து கொடுக்க சரி உடையதுன்னு சொல்லுவாங்க. கருங்காலி மரம் வந்து எல்லாருமே வந்து வீட்டுல நார்மலாக எல்லாருமே வளர்க்கலாம், ரொம்ப நல்லது. நம்மளும் நிறைய உற்பத்தி பண்ணி வச்சிருக்கோம். அதனால வந்து உங்களுக்கு கருங்காலி மரம் தமிழனின் பாரம்பரியமான மரம். இப்போதைக்கு அது வந்து நம்மள்கிட்ட வந்து அதிகம் இல்ல. ஒரு காலத்துல நிறைய இருந்துச்சு. நம்ம வீட்டுல இடிக்கிற உலக உரல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கருங்காலியில தான் செஞ்சாங்க. ஏன் இன்னும் ஒருபடி மேல போனா ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்து பிரமீடுல இருக்கிற அந்த மந்தி வைக்கிற வேலை இருக்கு, அது கூட கருங்காலியால தான் செஞ்சது. சமீபத்துல ஆராய்ச்சியில அது வந்து இந்த எபோனம் நம்மளுடைய சிலோன் எபோடின்னு சொல்ற இந்த கருங்காலி வகையை சேர்ந்ததான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால வந்து வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கருங்காலி இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப ரொம்ப அழிஞ்சு வந்துருச்சு. இன்னும் சொல்ல போனா இந்த மாலைகள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் போயிட்டு இருக்குது. அதை விட என்ன நல்ல விஷயம் என்னன்னா, அதை விட ரொம்ப கம்மியான நிலையில ஒரு உயிருள்ள ஒரு கருங்காலி மரம் வாங்கி வந்தா நீங்க கொடுப்பேன். உங்க சந்ததியினரும் வந்து அந்த மரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.
இப்ப மகாகனி அப்படின்னு ஒரு மரத்தை பத்தி சொன்னீங்க, அதனுடைய சிறப்புகள் என்னென்ன, மகாகனி மரத்திலிருந்து என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குது சார்?
மகாகனி மரம் பாத்தீங்கன்னா ஒரு தேக்குக்கு மாற்றான ஒரு மரம் தான். ஏன்னா ஒரு தேக்கு வந்து 17 வருஷத்துல இருந்து 20 வருஷம் ஆகும் வெட்டுறது. ஆனா மகாகனி மரம் அப்படி இல்ல, 10 வருஷத்துல இருந்து 12 வருஷத்துல வெட்டலாம். அதுல முக்கியமான என்னன்னா வந்து உங்களுக்கு நாட்டு மகாகனி, நார்மல் மகாகனி, ஆப்பிரிக்கன் மகாகனின்னு ஒண்ணு இருக்கு. ஆப்பிரிக்கன் மகாகனில மொத்தம் 5 வெரைட்டி இருக்குது. அந்த 5 வெரைட்டி பாத்தீங்கன்னா காயா அந்தோதைகா, காயா சனங்கலன்சிஸ், காயா ஐவரன்சிஸ், காயா சூழ்நிலைக்கு ரொம்ப நல்லா வளருது. ஒரு வருஷத்துக்கே ஒரு 2 அடி செடி பாத்தீங்கன்னா 12 அடியில் இருந்து 18 அடி 20 அடி கூட வளர்ந்துரு. அப்ப இவ்வளவு சீடா வளர்ற ஒரு மரம் வந்து கடினத்தன்மையா இருக்குமான்றது ஒரு கேள்வி வரும். பயங்கரமான கடினத்தன்மையா இருக்கு, வெயிட் நல்ல வெயிட் கிடைக்கும். அதனால வந்து தேக்கு வளர்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க வந்து கண்டிப்பா மகாகனி மரங்கள் வளர்க்கலாம். மகாகனி மரங்கள் வந்து பரவலாவே வந்து எல்லா டிம்பர்லயும் எல்லா மரப்பட்டிலையும் வந்து கிடைக்க ஆரம்பிச்சு தேக்கை விட விலை குறவா இருக்கிறதுனால எல்லாருமே இதை வாங்கி பயன்படுறாங்க. விவசாயிகளும் இதை நடவு செஞ்சு நிறைய வளர்த்துட்டு இருக்காங்க. 10 வருஷத்துல ஈஸியா வெட்டலாம். ஆடு மாடு கடிக்காது, எந்த பூச்சி தாக்குதலாம் வளர்ச்சிகளை இருக்காதுங்கும் போது இந்த மரத்தை வளர்க்கறது எல்லாரும் ஆச்சரியமா வளர்க்குறாங்க. இன்னொன்னு சொல்ல போனா அவங்களுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து தேக்கெல்லாம் 10x10 distance ஆகும். இது அப்படி கிடையாது. அகலம் 10 அடியிலையும் நீளம் 8 அடியிலையும் வைக்கும் பொழுது பார்டர்ல 6 ஜிக்ஸாக் பேட்டர்ன்ல நெருக்கி
கிடைக்குது. அதனுடைய பராமரிப்பு முறைகள், வளர்ப்பு முறை, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
வேப்ப மரம் பொதுவா வந்து என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏக்கர் கணக்குல நம்ம நடவு பண்ணி வளர்க்கறதுங்கிறது கொஞ்சம் சிக்கலான விஷயம். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து இப்ப எல்லாருமே விவசாயத்துக்கு மாறி வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு 15x15 distance போட்டு வளர்க்கறதுக்கு வேப்ப மரத்தை விட மகாகனி மாற்றான்னு ஒரு மரம் தான். வேப்ப மரங்கள் வந்து நம்ம பரவலா நம்ம வயல் ஓரங்கள்ல வளர்க்கலாம். பூச்சி தாக்குதல் நம்ம வந்து இப்ப நமக்கு வந்து இந்தியா ஃபுல்லா நம்ம இங்க இருந்து அனுப்புறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெம்மரம்னா ஆந்திரா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அப்படி இல்ல, ஆந்திரா விட அதிகமா உற்பத்தி பண்ணி வந்து மற்ற மாநிலங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டுலதான் செடிகள் அதிகமாகும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு செம்மரம், செம்மரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1.5 அடி செடியா வாங்கி வச்சு அது வளருமாங்கிற பாக்குறத விட கொஞ்சம் உயரமான செடிகளை வாங்கி வைக்கும்போது ரொம்ப ஈஸியா வளரும். இப்ப நம்ம நர்சரியில இருந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாவே வந்து செம்மரம் வந்து அப்படிங்கும் மகாராஷ்டிரா புனே எல்லா இடத்துக்குமே வந்து வாரில வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோடு 2 லோடு போயிடும். அப்படி இருக்கும்பொழுது செம்மரம் வந்து கொஞ்சம் வந்து 2 அடி 3 அடி உயரத்துல வளர்க்கும் போது நமக்கு உழைப்பை நேரத்தை கண்டிப்பா மிச்சப்படும். அந்த இடத்துல போய் இறப்பு விகிதம் ரொம்ப குறையும் அதான் விவசாயிகள் தோட்டத்துல. அதனால உயரமான செடிகளை வந்து செம்மரம் வந்து வாங்கி வச்சா ஈஸியா இழப்புகள் இல்லாம நம்ம வளர்க்கலாம். செம்மரம் தவிர வந்து நம்ம வந்து சந்தன மரம் பண்றோம். சந்தன மரம் பண்றதுக்கு என்ன பொறுத்தளவுல இடம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆல்ரெடி வந்து உங்க தோட்டத்துல எந்த மரங்கள் இருந்தாலும் அந்த மரங்கள் பக்கத்துல, அதாவது தேக்கு மரத்தை தவிர எந்த மரங்கள் பக்கத்துல வேணாலும் நடலாம். இப்ப நீங்க தென்னந்தோப்பு வச்சிருந்தீங்கன்னா தென்னந்தோப்புக்கு வந்து இடையில எந்தெந்த இடத்துல சன்லைட் உங்களுக்கு சூரிய ஒளி பண்ணணும் அந்த இடத்துல வந்து சந்தன மரம் நடலாம். தேக்கு மரம் மரத்தை வந்து உங்களுக்கு தென்னை மரத்து பக்கத்துல வச்சு வளர்க்க மாட்டாங்க. ஏன்னா தென்னை மரத்தை வந்து அது தேக்கு வந்து அவ்வளவு சீக்கிரம் காய்க்க விடாதும்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது தேக்கு மரம் பக்கத்துல சந்தன மரம் வளர்க்காம பாக்கி எந்த இடத்துல வேணாலும் ஒரு வீடு இருந்தா கொஞ்சோட இடம் இருந்தா கூட அந்த இடத்துல சந்தன மரம் வாங்கி நீங்க தாராளமா வளர்க்கலாம். ஏன்னா சந்தன மரத்துக்கான பர்மிஷன் எல்லாம் கவர்மெண்ட் வந்து 2004 கொடுத்துட்டாங்க. இன்னும் மக்களுக்கு இது சென்றடையில. அதனால சந்தன மரம் வந்து நிறைய வளர்க்க வந்து மக்கள் இது பண்ணலாம்.
இப்ப பொதுவா இந்த வேளாண்மை முறைகளை குறிப்பா இந்த மரம் வளர்க்கக்கூடிய முறைகளை செய்யும் பொழுது இந்த மண் பரிசோதனை செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய வேளாண் ஆலோசகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. மண் பரிசோதனை எப்படி செய்யறது, அதனுடைய தேவை அவசியம் என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
ஒவ்வொரு மாவட்டத்திலயுமே மண் பரிசோதனை வேளாண் மையம் இருக்கும். நீங்க அங்க வந்து மண் எடுத்துக்கிட்டு பரிசோதனை செஞ்சு பாத்துக்கலாம். ஏன் இப்ப சமீபத்துல மண் பரிசோதனை அதிகமா செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணியில வந்து சால்ட் கண்டென்ட் அதிகமா இருக்கு, அது தண்ணியோட வாட்டர் பிஹெச் அடர்த்தி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மரக்கன்றுகளை போடுறதும் நல்ல விஷயம் தான். இப்ப எல்லாத்தையும் தாங்கி வளர்ற மரங்கள்ங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேங்கை மரம், அப்புறம் வந்து உங்களுக்கு மகாகனி இந்த மாதிரி வரும். சில சென்சிட்டிவான சில மரங்கள் இருக்கும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல விஷயம் தான். அது விட வந்து என்னன்னா அந்த மண்ல என்ன மாதிரியான புல் பூண்டுகள் முளைக்குது, மழை பெஞ்ச உடனே வந்து உங்களுக்கு வந்து உடனே வந்து புல்லெல்லாம் வளருதா, அப்படி வளர்ந்துச்சுன்னா அந்த இடம் வந்து நல்லா செழிப்பா இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி விஷயங்களையும் நீங்க பண்ணிட்டு செய்யறது நல்லது.
ஐயா, இப்ப இந்த சந்தன மரம் அப்படின்னு சொல்றப்ப பொதுவா எல்லாருமே தோட்டங்கள்ல மக்கள் இந்த சந்தன மரத்தை வந்து வளர்க்கலாமா, இல்ல அரசாங்கத்துல தனிப்பட்ட முறை இதுக்குன்னு ஏதாவது நம்ம அனுமதி ஏதாவது வாங்கணுமா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
இதுக்குன்னு அனுமதின்னு எதுக்கும் தேவையே இல்ல. எப்பயுமே பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த இடத்தோட அடங்கல் கிட்ட இருக்குல்ல, அடங்கல்ல உங்களுக்கு வந்து இத்தனை சந்தன மரம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கிட்ட ஜஸ்ட் ஒரு லெட்டர் மட்டும் வாங்கி வச்சுட்டா போதும். வெட்டும் போதுதான் வனத்துறையினர் அனுமதி இந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப எளிமையாக்கிட்டாங்க. அதாவது செம்மரத்துக்கும் சரி சந்தனத்துக்கும் சரி ரொம்ப அந்த ப்ரொசீஜர் எல்லாம் எளிமையாக்கிட்டாங்க. கடந்த ஒரு 3 முன்னாடி கூட வெறும் 60 இருந்துச்சு. அதாவது செம்மரத்தை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு தமிழ்நாட்டுக்கு வெறும் 60 தான் பர்மிஷன் இருக்கிறத டிஜிஎஃப்இ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 900 மாத்தி கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது எல்லாத்துக்குமே ப்ரொசீஜர் மாறிடுச்சு, எல்லாருமே வளர்க்க ஆரம்பிக்கலாம். சந்தன மரம் செம்மரம் வளர்க்கறதுக்கு ரொம்ப ஒரு லீகலான விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஒரு விஓ கிட்ட ஒரு அடங்கல்ல ஒரு செடி வச்சு ஒரு 6-7 நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு அடங்கல்ல ஏத்திக்கிட்டா மட்டும் போதும்.
இப்ப பழமரங்கள் அப்படின்னு சொல்றப்ப நம்ம வீடுகளில் இயற்கையா எந்த மாதிரியான பழமரங்கள் வச்சா நல்ல பலன் தரக்கூடியதா இருக்கும், அதை எப்படி நான் இந்த பழமரங்களை ஒரு விவசாயி வைக்கணும் அப்படிங்கிறப்ப என்னென்ன மாதிரியான பழமரங்களை தேர்வு செய்யணும், அந்த தேர்வு முறையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
இதுல ஒண்ணு இல்ல, நம்ம பாரம்பரிய முறைப்படி வந்து முக்கனிகள் தான், மாப்பழா மா கொய்யா இந்த மாதிரியான பழமரங்களை நம்ம வைக்கலாம். வீடுகளில் சுத்தி வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா கொய்யா மரம் வந்து வைக்கிறதுக்கு பெரிய இடங்கள் ஒன்றும் தேவையில்லை. ஏன்னா நிறைய கொய்யா மரங்கள் வெரைட்டியா வந்துருச்சு. பலா வந்து அவசியமான ஒண்ணு, மாவும் ரொம்ப அவசியமான ஒண்ணு. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மரங்களை வைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து சிறப்பு தனியா வந்து தண்ணீர் வசதி அந்த மாதிரி இல்லை. உங்க வீட்டுல இருந்து மிச்சமா ஒரு தண்ணியை வச்சே வந்து இந்த மாதிரி பழச்செடிகள் எல்லாம் நீங்க தாராளமா வளர்க்கலாம்.
எந்தெந்த மாதிரியான மரங்களுக்கு தண்ணீருடைய தேவை அப்படிங்கறது அதிகமா இருக்கு, எதுக்கு தண்ணீருடைய தேவை வந்து ரொம்ப குறைவா இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
உங்களுக்கு இப்ப செம்மரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மழைக்காலங்கள்ல மானாவாரியிலேயே போட்டிருக்கலாம் சரிங்களா, மானாவாரியிலேயே நடவு பண்ணிடலாம், தண்ணி பெருசா தேவை இல்லை செம்மரம். ஆனா அதே வந்து உங்களுக்கு தேக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணீர் வசதி மிக மிக அவசியமான ஒன்று தேக்கு வளர்க்கறதுக்கு. இப்ப அது ஆப்பிரிக்கன் மகாகனி இந்த வெரைட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வெயில் காலங்கள்ல மட்டும் கொஞ்சம் தண்ணி ஒரு முதல் ஒரு 1.5 மட்டும் 1.5 மட்டும் தண்ணி கொடுத்தா போதும். பொதுவா மரப்பயிர் விவசாயத்துக்கு வந்து அது பெரிய மரமாகி வர வரையுமே தண்ணி கொடுக்கலாம். எந்த மரங்களா இருந்தாலுமே ஒரு 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 2-1.5 கொடுத்தாலே போதும். ஆனா தேக்கு மரங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது முடியாதுதான் வளர்ச்சி.
இந்த மாதிரி பழமரங்கள் வைக்கும் பொழுது பொதுவாகவே இந்த ஒரு சில காலகட்டங்கள்ல ஒரு பூச்சி தாக்கம் அல்லது அது புழுக்களுடைய தாக்கம் அப்படிங்கிறது இயல்பாகவே சில மரங்கள்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூக்கள் அல்லது புழுக்களுடைய தாக்கம் அதிகமா இருக்கும், அதை எப்படி சார் கட்டுப்படுத்துறது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
அதாவது உங்களுக்கு வந்து பொதுவா வந்து மரப்பயிர்கள்ல பூச்சிகள் வந்து அவ்வளவா தாக்காது. அதுல வந்து அதிகமா வந்து உங்களுக்கு பூச்சிகள் தாக்கக்கூடிய மரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு செம்மரத்துல வர வாய்ப்பு இருக்கு, சந்தனத்துல கவனிக்க மாட்ட வாய்ப்பு இருக்கு. அதுக்கு வந்து இயற்கையான முறையில வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேப்பெண்ணெய் கரெக்ஷன் இந்த மாதிரி அடிச்சாலே போதும். அது ஒரு சீசனுக்கு தான் வரும், அந்த அந்த காலம் முடிஞ்ச உடனே அது ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். மரப்பயிரில வந்து பூச்சி தாக்கல்கள்ங்கிறது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு.
நம்ம தோட்டத்துல எல்லா மரத்தையும் ஒரே மாதிரி வேறு வேறு வகையான மரங்களை வந்து அந்த தோட்டத்துல வைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல அதனுடைய மண்ணுடைய வளம் அப்படிங்கிறது மாறாம ஒரே மாதிரி தன்மையுடைய இருக்குமா சார்?
அதாவது இதை ரெண்டு வகையா நம்ம பிரிக்கணும். எப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு சீக்கிரத்துல ஒரு மரத்தை நம்ம அறுவடை பண்ண போறோம், எது லாங் டைம் கிராப் பண்ண போறோம். இப்ப மகாகனி வெரைட்டிஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா 10-12 வருஷத்துல வெடிக்கும். அப்ப இதை தனி ஒரு பகுதியா வந்து தோட்டத்துல போடணும். ஏன்னா வந்து 10-12 வருஷம் வெட்டும் போது மற்ற மரங்களை பாதிப்பு இல்லாம, இதே சந்தனம் வேங்கை ரோஸ் வுட்டு இந்த மாதிரியான மரங்கள் வந்து உங்களுக்கு போட்டீங்கன்னா செம்மரம் இந்த மாதிரி போட்டீங்கன்னா மினிமமே வந்து 20 வருஷம். அப்ப இதை தனியாவும் அதை தனியாவும் தான் பிரிச்சு நம்ம போட போறோம். அப்ப தண்ணீர் அதிகமா தேவைப்படுற மரம் எது அப்படின்னு நம்ம ஃபில்டர் பண்றோம். அப்ப உங்களுக்கு எப்பயுமே வந்து தேக்கு மரத்தை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மற்ற மரங்களை மட்டும் கலந்து போடாம அதை மட்டும் தனியா போட்டு 20 வருஷம் தான் வெட்டக்கூடிய மரங்களை, அதாவது ஒண்ணு விட்டு ஒண்ணு, அதாவது செம்மரம் ஒண்ணு, சந்தனம் ஒண்ணு, வேங்கை ஒண்ணு, இந்த மாதிரி கலந்து போடலாம். ஆனா மகாகணிக்கு அப்படி இல்லை. ஏன்னா நம்ம 10-12 வருஷத்துல வெட்ட போறோம், வெட்டும் போது இடைஞ்சல் இருக்க கூடாதுங்கிறதுக்காக தனியா போட்டு நம்ம வரையலாம்.
இந்த ரோஸ் வுட் பயன்கள் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
பொதுவாக ரோஸ் வுட்னு சொல்றது வந்து தமிழ்ல பேரு வந்து தோதகத்தின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ஈடின்னு சொல்லுவாங்க. ரொம்ப 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 வந்து விலை அதிகமா போகக்கூடிய ஒரு மரம் அது. இதை ஈட்டின்னு இன்னொரு பேர் சொல்றது என்னன்னா, அந்த காலங்களில் வந்து ஈடி செய்யறது பயன்படுத்துறதுனால ஈடின்னு சொல்லுவாங்க. இது இப்போதைக்கு வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு, அபரிவிதமா நம்ம கிட்ட இல்ல. இப்பதான் மக்கள்லாம் நடவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மரம் வந்து குறைஞ்சபட்சம் 20 வருஷம் ஆயிடும். வறட்சியிலையும் வளரும், கொஞ்சம் களிமண் பூமியிலையும் வந்து வளரும், பட் வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா இருக்கும். இதை எல்லாருமே நடவு பண்ணலாம். குறைஞ்சபட்சமே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிளைகள் அதிகமாக வரும், அதனால கிளைகளை கவாது பண்ணி வளர்க்கறது வந்து ரொம்ப அவசியம். ஏன்னா இது வந்து எல்லா மரங்கள் பயிர்களையும் பாத்தீங்கன்னா மரத்துல கிளைகள் வரும், இது வந்து வேர் எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் ஒரு ஒரு மரம் உருவாகும். அதெல்லாம் வந்து சரி பண்ணி நீங்க வளர்க்க ஆரம்பிச்சீங்கன்னா நல்ல மரங்களை வந்து ஒரு 20 வருஷம்.
இந்த இசை கருவிகளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மரங்களை வந்து பயன்படுத்துவாங்க. அதுக்கு பயன்படுத்தக்கூடிய மர வகைகள் என்ன, அதை பத்தின தகவல் ஏதாவது தெரிஞ்சதுன்னா அதை கொஞ்சம் பகிர்ந்துக்கங்க ஐயா.
அதாவது உங்களுக்கு வந்து இசை கருவிக்கு பெரும்பாலும் செய்யறது வந்து பலாமரம் தான். அதை வந்து மிருதங்கம், வீணை இந்த மாதிரி விஷயங்கள் பண்றது பலாமரங்கள் பண்ணுவாங்க. மற்றபடி வந்து இசை கருவி பண்றது என்னன்னா, உங்களுக்கு வந்து இந்த செம்மரம் வந்து அதிக காஸ்ட்லியா இவ்வளவு விலைகளா போறது காரணம் என்னன்னா, ஜப்பான்ல இசை கருவிகள் வந்து செய்யறது வந்து செம்மரங்கள்ல செய்வாங்க. இசைக்கருவி வந்து அதிக இவ்வளவு அதிக விலை போகுது அப்படிங்கிறது வந்து செம்மரங்களை வச்சுதான் ரொம்ப காஸ்ட்லியா இதாயிருக்கு. நார்மலா நம்ம ஊர்ல செய்யறதெல்லாம் பலாதுல தான் செய்வாங்க.
ஒரு புதிதா வந்து ஒரு மரத்தோட்டம் வைக்கணும், மரங்களை வந்து வளர்க்கணும் அப்படின்னு ஒரு விருப்பப்படுறவங்க அடிப்படையா என்னென்ன மாதிரி மரங்களை வந்து இந்த மரத்தோட்டங்களுக்கு தேர்வு செய்யணும், அவங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான ஒரு ஆலோசனை வழங்குறீங்க சார்?
பொதுவா வந்து இப்ப என்ன மாதிரியான ஆலோசனை, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன மண்ணு, வடிகால் வசதி உள்ளதா இல்லையா, களிமண்ணா செம்மண்ணா இல்ல என்ன மாதிரியான மண்ணு, இல்ல பக்கத்துல ஏரி இருக்கும் அது வந்து ஒரு 2 மாசம் 1.5 மாசம் தண்ணி நிற்கும், இந்த மாதிரி மண்ணோட அமைப்பு பொறுத்த அளவுக்கு தான் மரத்தை நம்ம தேர்வு பண்ணணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி செம்மண்ணா நீங்க எந்த மரம் வேணாலும் போட்டுக்கலாம், களிமண்ணா நீங்க வந்து மகாகனி இந்த மாதிரியான வெரைட்டி போடணும். இப்ப நீங்க வந்து உங்களுக்கு வந்து இப்ப இல்ல எனக்கு ஒரு மாசம் தண்ணி நிற்கும், கொஞ்சம் தண்ணி நிற்கும்னா நீங்க வந்து மரங்களை கோடை காலங்களில் நடவு செஞ்சு அந்த தண்ணி நிக்கிறதுக்குள்ள மரங்களை வந்து ஒரு 4-5 அடி மரம் வேகமா வளர்த்துடணும். இன்னொன்று களிமண்ல வந்து மரம் விவசாயம் செய்யும் பொழுது அந்த மலைக்கு முன்னாடி அந்த புற்கள் அதிகமா வரும்ல, அதை வந்து சுத்தமா வந்து கிளீன் பண்ணி வைக்கும் பொழுது இந்த மழை காலங்களில் தண்ணி நிற்கும் பொழுது அந்த புற்கள் மேல தண்ணி நின்றுச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, சீக்கிரமே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபங்கஸ் ஒரு வியாதி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து உங்களுக்கு வந்து மழை காலங்களுக்கு முன்னாடியே வந்து அந்த ஏர் ஓட்டி சுத்தப்படுத்தி வச்சு எந்த பிரச்சனையும் இல்லை. மற்றபடி வந்து மண்ணுக்கு என்ன மரம் தான் நம்ம செலக்ட் பண்ணணும், மண்ணுக்கு ஏற்ற மரம். அதுதான் நாங்கள் வந்து தமிழ்நாட்டோட மிக பழமையான மிகப்பெரிய நர்சரி, கடந்த 44 வருடமா வச்சிருக்கோம். நாங்கள் பண்றது எல்லாமே வந்து டிம்பர் வகை மரங்கள் தான், நம்ம வீட்டு பயன்பாடுக்கு பர்னிச்சர்ஸ்க்கு இந்த மாதிரி யூஸ் பண்ற மரங்கள் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட 1-1.5 அடி செடியில இருந்து ஆரம்பிச்சு நம்மளுடைய ஸ்பெஷலே என்னன்னு பாத்தீங்கன்னா, இது 8-10-12-15 அடி வரை வராங்க. உயரமான மரக்கன்றுகள் 2-3 வருஷம்லாம் வளர்த்து பேகலே வளர்த்து நம்ம உயரமா போட்டுருக்கோம். அப்படி உயரமா தேவையான செடிகள் யாரு தேவைனாலும் நம்ம கிட்ட தான் வந்து வாங்கிக்குவாங்க. ஏன்னா இவ்வளவு உயரம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஹை வேல்யூ டிம்பர் உயர்ந்த மரங்களை நல்ல உயரமா நம்ம தான் இதை மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம்.
இப்ப பொதுமக்கள்கிட்ட மரம் வளர்க்கணும், இந்த தேக்கு வேம்பு போன்ற மரங்களை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் விருப்பம் பொதுமக்கள்கிட்ட எப்படி சார் இருக்குது, அவங்களுடைய பார்வை அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
இல்ல அதாவது என்னன்னா, இப்ப முன்னாடியோட கடந்த 4-5 வருஷத்துக்குள்ள வந்து அவங்களுக்கு நிறைய விழிப்புணர்வு வந்திருக்கு. இன்னொன்று பெரிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு வந்து ஆட்கள் பற்றாக்குறை இருக்கு, அதனால வந்து உங்களுக்கு எல்லாருமே வந்து மர விவசாயத்துக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு நிறைய மாறிட்டு வராங்க. விவசாய ஆட்களுக்கு வந்து பற்றாக்குறை இருக்கு. இதுல என்ன அவங்களுக்கு பாத்தீங்கன்னா, செலவு ரொம்ப ரொம்ப மிச்சம், உங்களுக்கு வர பராமரிப்பு கிடையவே கிடையாது. யாராக இருந்தாலும் 10 ஏக்கரா இருந்தாலும் ஒருத்தர் நிர்வாகம் பண்ணிடலாம். அதனால மக்கள் வந்து தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா மர விவசாயத்துக்கு முன்னாடியோட ரொம்ப ஸ்பீடா மாறிட்டு வராங்க. முன்னாடி எல்லாம் வந்து நம்ம ஒரு தோட்டத்துல விவசாயம் பண்றோம்னா வரப்பு ஓரங்கள்ல மட்டும் தான் நடவு பண்ணிருப்போம். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 ஏக்கர் வச்சிருந்தாங்கன்னா ஒரு 5 ஏக்கர் விவசாயத்துக்கு
பல்வேறு வகையான மரம் வளர்ப்பு முறைகள், அதனுடைய தன்மை, அதனுடைய சிறப்பியல்புகள் அப்படிங்கறது குறித்து மிக சிறப்பான, மிக தெளிவான ஒரு பதில் உரைகளை வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் சார்.
மிக்க நன்றி புதுகை பண்பலை.
நேயர்களே, இதுவரை புதுக்கோட்டை மாவட்டம் வெள்ளாள விடுதி கணேஷ் நர்சரி திரு எஸ் செல்வகணேஷ் அவர்கள் மரப்பயிர்கள் வளர்ப்பும் பராமரிப்பும் குறித்து பல தகவல்களை வழங்கினார். இதுபோன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.